ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு நல்லாற்று பதிகம் போகமார்த்த பொன்முளையாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழித்திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழி மலித்திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் போகமார்த்த பூன் விளையாள் பதிகத்தை தொடரப்போறோம். அடுத்த பெரிய புராண பாட்டு, செங்கண் ஏற்றவரே பொருள் என்று தாம் தெரித்த பொங்கு இசை திருப்பதிகனன் முறையினை போற்றி, எங்கள் நாதனே பரம்பொருள் எனத் தொழுது எடுத்தே அங்கையால் முடிமிசை கொண்டு காப்பு நான் அவிழ்த்தார். இவர் சபை உண்மைகளை ஏற்று எழுதி போடணும் அப்படிங்கிறது தானே ரெண்டு பேரும் ஒப்புத்துக்கொண்டிருக்கிற வாதம். அப்போ இவர் தன்னுடைய சைவ சமயத்தின் உண்மைகளை புதுசாக அவர் ஏற்று எழுதலை. அவர் சொல்றார், நான் ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் போய் பதிகங்கள் பாடியிருக்கேன், அப்படி நான் பாடின எல்லா பதிகங்களுமே அந்த சிவருமானே முழு முதற் பொருள் அப்படிங்கிற உண்மையை பிரகடனம் படுத்துகிற பதிகங்கள் தான். அதனால அந்த பதிகங்கள்லேருந்து ஒரு பதிகத்தை எடுப்போம் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறார். அதாக சொல்றார், செங்கண் ஏற்றவரே பொருள் என்று தாம் தெரித்த பொங்கிசை திருப்பதிக நன்முறையினை போற்றி. அதாவது இது வரைக்கும் அவர் செங்கண் ஏற்றவரே பொருள் அப்படின்னா செங்கண் ஏறு அப்படின்னா செந்திரமுடைய கண்ணை உடைய விருஷபம், அது சிவருமுடைய விருஷப வாகனம். அதுக்கே சேப்பா இருக்கு கண்ணு, கோபம் வந்தால் கண்ணு சவக்கும், அதனால அது கோபமுடைய விருஷபம்னு அர்த்தம். விருஷபத்துக்கு எப்போ கோபம் வரும், அது அடியவர்களுக்கு யாராவது தீங்கு செய்ய வந்தாக்க அடியவர்களுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டு தீங்கு செய்கிறவர்களை எதிர்க்கும், அப்படி கோபம் கொண்டு எதிரிகளோடு போர் செய்ய வல்ல விருஷபம் அது. அதுவும் அந்த சுண்ணவன் சந்தன சாந்த பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம், அரண் முரண் ஏறும் அப்படின்னு. அதில் அந்த அரண்கிறது அடியவர்களுக்கு அரண், முரண்கிறது எதிரிகளுக்கு முரண், அப்படிப்பட்ட விருஷபம் அது. செங்கண் ஏற்றவரை அப்படிப்பட்ட சினம் மிக்க விருஷபத்தை வாகனமாக உடைய சிவருமானே பொருள், அவரே மெய்ப்பொருள் அப்படின்னு என்று அப்படின்னு தாம் தெரித்த, தாம் சொல்லி அருளிய, தாம் பாடி அருளிய, தாம் பிரகடனப்படுத்தின பொங்கு இசை திருப்பதிக நன்முறை. அந்த பொங்கு இசை திருப்பதிகம், இந்த இசைனா நமக்கு தெரியும், பொங்கு இசைனா உயர்ந்த இசையுடைய சிறந்த இசையுடைய திருப்பதிகங்கள். இதுக்கு முன்னாடி அவர் பாடின பதிகங்கள்லாம் இருக்கு, அந்த திருப்பதிகங்கள் அதோட தொகுப்பு இருக்கு, அதுக்கு பேர் முறைன்னு பேர். முறை அப்படின்னாக்க கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம், பண்டில் கலெக்ஷன் அப்படின்லாம் அர்த்தம் முறை. அந்த திருப்பதிக நன்முறை அப்படின்னா அந்த திருப்பதிகங்கள நல்ல தொகுப்பு, அதை எடுத்து அதை போற்றி அந்த திருப்பதிய பண்டில கொண்டு சொல்லி அதை வணங்கி போற்றுறதுன்னா என்ன, அதை வணங்கணும் இல்லையா, போட்டுறதுன்னா அதை போற்றினா அதை துதித்து அப்படி இறைவனை வழிபட்டு அந்த திருப்பதிய ஓலைச்சுவடிகளை ஒரு வணக்கம் செலுத்தி அப்புறம் எப்படி வணங்கினார், எங்கள் நாதனே பரம்பொருள் என தொழுது, எங்கள் நாதன் எம்பெருமானையே சிவருமானே பரம்பொருள் அப்படின்னு இன்னொரு தரம் தியானம் பண்ணி இறைவனை வணங்கி தொழுது, அப்புறம் அந்த எடுத்து அதை எடுத்தார், அந்த ஓலைச்சுவடி கட்டை எடுத்து அங்கையால் முடிமிசை கொண்டு அந்த ஓலைச்சுவடி கட்டிடத்தை தலைமையில வைத்துக் கொண்டார் இல்லையா. நம்ம எப்பவுமே எதை ரொம்ப உயர்வா மதிக்கிறோமோ அதை நம்ம தலைமையில வச்சுக்குவோம். அதனால்தான் நம்ம பெரியவருடைய திருவடி தீட்சை அப்படின்பா, இந்த குருவோடைய திருவடி தீட்சை இல்ல சிறுவனுடைய திருவடி தீட்சை அப்படின்னா கேட்கறதுலாம் அதுக்குதான், அந்த திருவடி ரொம்ப உயர்ந்தது, அது நம்ம தலைமையில வச்சுக்கணும். அதனால்தான் இறைவனுடைய புஷ்பமோ இதுவாக இருந்தாலும் நம்ம தலையில போடுறது, அந்த தலையில வச்சுக்கிறது அந்த மதிப்பு. அதனால்தான் நீங்க சில இடங்கள்ல பார்த்துருப்பேன், இந்த கோயில பூஜைகள்லாம் பண்றப்ப இந்த கலசத்தை வந்து தலைமையில தூக்கிட்டு வருவா அபிஷேக நீரை, இல்லைன்னா ஓலை இந்த திருமுறை புத்தகங்கள் தலையில எடுத்துட்டு ஊர்வலம் வருவா. நம்ம தலைமையில வச்சுக்கிறது அதனுடைய மதிப்பை காட்டுறதுக்கா நம்ம உச்சி மேல இருக்கு அப்படின்னு. அப்படி அந்த திருவடி பண்டில் எடுத்து தன் தலைமையில வச்சுட்டு முடிமிசை கொண்டு அப்புறமா அதை எடுத்து கிழ வச்சு காப்பு நான் அவிழ்த்தார், அதை கட்டி இருக்கிற கயிற்றை அவிழ்த்தார். அந்த அந்த பண்டில் இருக்கு இல்லையா, அதில் காயத்தை அவுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஓலையை எடுக்க போகிற, இதுதான் இந்த பாட்டுக்கு பொருள். அடுத்த பெரிய புராண பாட்டு, சாற்று மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை தாமே நீற்று வன்கையால் மறித்தலும் வந்து நேர்ந்துள்ளதால் நாற்றடம் புயத்து அண்ணலார் மறுவு நல்லாறு போற்றும் அப்பதிகம் போகமார்த்த பூண்முலையாள். அப்ப இந்த திருஞான சம்பந்தர் போன முறை சந்திச்சு பார்த்தோம், திருஞான சம்பந்தர் அந்த பதிக சுவடி கட்டுகள் எல்லாம் தொண்டர்கள்ட்டு வாங்கி தன் தலைமையில வைத்து அதை வணங்கி விட்டு அதை இறக்கி அந்த அது கட்டியிருக்கிற கயிற்று அவிழ்த்தார். அவிழ்த்துட்டு அந்த பதிக சுவடிக்குள்ள தன்னோட கையால அப்படி ரேண்டமா ஒரு சுவடி எடுத்தார். அப்படி ரேண்டமா எடுத்த சுவடியில வந்த பதிகம் போகமார்த்த பூண்முலையாள். போன முறை சந்திச்சப்ப அதை சொல்லியிருக்கு, இந்த சமணர்கள் தங்களுடைய உண்மைகளையும் உங்களோட உண்மைகளையும் எழுதி நெருப்பில் இடுவோம், யாருடைய ஏடு எரியாம இருக்கோ அதுவே உண்மையான சமயம் அப்படின்னு அவ போட்டிக்கிட்டு இருந்தா. அதனால இவ ரெண்டு பேரும் போடப்படுற தங்களுடைய ஏடுகளை. அப்ப சம்பந்தர் புதுசா பதிகம் எழுதி ஏட்டில் எழுதாம தான் முன்னாடி பாடின பதிகங்கள்ல இருந்து ஒரு ஏட்டு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். அதன்படி முன்னாடி பாடின பல பதிகங்களுடைய தொகுப்பு ஒரு சுவடி கட்டு இருக்கு, அதுலேருந்து ரேண்டமா ஒரு சுவடி எடுக்கிறார். அந்த அப்படி வந்த சுவடி பாட்டு தான் இந்த போகமார்த்த பூண்முலையாள். இது அவர் முன்னாடி சோழ நாட்டில் சலை யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறப்போ திருநள்ளாற்றுக்கு போறப்போ அங்கே பாடின பதிகம் அது. அதனால அது பாடி ஒரு வருஷம் இருக்கலாம், 6 மாசம் இருக்கலாம், முன்னாடி எப்போ பாடின பதிகம் அது. அது இப்போ அந்த சுவடி அவர் கைக்கு வர்றது அந்த கட்டுலேருந்து. அதுதான் இந்த பாட்டுடைய பொருள். சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை. முறை அப்படின்னாக்க போன தரம் பார்த்தோம் அந்த பொங்கு இசை திருப்பதிக நன்முறையினை போற்றி அப்படின்னு முன்னாடி பாட்டில் வந்தது பெரிய புராண பாட்டில். முறை அப்படின்னாக்க நூல் அப்படின்னு பொருள், தொகுப்பு அப்படின்னு ஒரு பொருள். அதனால திருமுறை அப்படின்னாக்க திருன்னா நமக்கு தெரியும், எதுவுமே தெய்வ சம்பந்தம் உடையது தெய்வத்தன்மை உடையதுக்கெல்லாம் திரு போடுவோம். அதனால திருமுறைனாக்க தெய்வத்தன்மையை விளக்குகின்ற நூல், அதில் தெய்வத்தன்மையை விளக்குகின்ற நூல்களின் தொகுப்பு. இது இப்போ நம்ம 12 திருமுறை அப்படிங்கிறோமே அந்த வார்த்தை தான் அது. அதை பெரிய புராணத்தில் சேக்கடையார உபயோகப்படுத்துறார். சாற்று மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை. சாற்றுதல் அப்படின்னாக்க சொல்றது புகழறது துதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பறை சாற்றினார் அப்படிங்கிறோமே இல்லையா, சாற்றுறதுனா ஒலிக்க செய்யறது சொல்றது. அதனால சாற்றுதல் அப்படின்னாக்க துதிக்கிறது, இறைவனை வழிபடுகிறது. அப்படி துதிக்கின்ற மெய்ப்பொருள், மெய்ப்பொருள்னா உண்மை பொருள் சத்திய வஸ்து சுவாமி கடவுள் இல்லையா, அந்த உண்மை பொருளை தருகின்றன நமக்கெல்லாம் எடுத்து சொல்கின்ற நமக்கு உணர்த்துகின்ற திருமுறையினை அந்த பதிக தொகுப்பிலிருந்து பதிக பாடலை தொகுப்பிலிருந்து தாமே நீற்று வன்கையால் மறித்தலும். தாமேனா அவரே எடுக்கிறார், தன்னுடைய தொண்டர்கள்ட்ட ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு சுவடி எடுத்தாப்பா அப்படின்லாம் சொல்லலை, அவரே கை தன்னுடைய தம் திருக்கையால் எடுக்கிறார். நீற்று வன் கையால், கை நமக்கு தெரியுது கையால்னா, வன் கைனா என்ன, வன்மை அப்படின்னாக்க வளம், அதுலேருந்து வர்றது வன்மை இல்லையா, வளம் மிக்க கை அது. ஏன்னா எல்லாருக்கும் வழங்குகின்ற கை, வாரி வாரி வருள் புரிகின்ற கை, அதனால அது வன் கை இல்லையா. இப்போ பாண்டிய மன்னனுடைய ஜுவரத்தை இப்போ தானே போக்கினார் தான் கையால் தடவி, அப்படி எல்லாருக்கும் நன்மையை செய்கின்ற கை அது. அந்த கை நீற்று வன் கை, அது எப்பவும் விபூதியை கையில் எடுத்து தனக்கு பூசிக்கும், அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் இல்லையா. குருவாக இருக்கிறவர் தொண்டர்களுக்கு விபூதி கொடுப்பா. இங்கே இப்போ பார்த்துருக்கலாம், இப்போ ஆதினங்களுக்கெல்லாம் போனாக்கா அவள் இல்லை காஞ்சிபுரத்துக்கு போனாலும் சரி அவள் விபூதி குங்கும மேலே பிரசாதமாக கொடுப்பா, அவள் கையால் எடுத்து கொடுப்பா. அது மாதிரி அவள் பக்கத்துலேயே நீற்று மடல் இருக்கும், அதனால் அவர் கையில் திருநீர் பட்டு திருநீர் இருக்கிற கை அது. அதான் நீற்று வன் கையால் மறித்தலும். மறித்தல் அப்படின்னாக்க நம்ம மறியல் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், அப்படின்னா தடுக்கிறது, மறித்தல்னா தடுத்தல்ங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ அவர் அப்படி அந்த ஏடுகள்லேருந்து ரேண்டமாக ஒன்று எடுக்கிறார், அதுதான் அந்த மறித்தல்ங்கிற வார்த்தையில் சொல்கிறார் அவர். அப்படி அந்த திருமுறையிலேருந்து ஒரு சுவடி எடுக்கிறார் ரேண்டமாக. அப்படி எடுத்ததும் இந்த வந்து நேர்ந்துள்ளதாங்கிறத கடைசியில் போட்டுக்குங்க. நாற்றடம் புயத்து அன்னலார் மறுவு நல்லாறு போற்றும் அப்பதிகம் போகமார்த்த பூண்மலையால் வந்து நேர்ந்துள்ளதால் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி பண்ணினதும் என்ன வந்தது? நாற்றம் புயத்து அன்னலார். இது சிவபெருமானை குறிக்கிற ஒரு சொல். அண்ணல் அப்படின்னாக்க சிறந்தவன், தலைவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு எல்லாரும் தெரியும் இந்த கம்பராமாயணத்தில் வர்ற ஒரு ஃப்ரேஸ், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு. அண்ணல் அப்படின்னாக்க உயர்ந்தவர், கடவுள், தலைவன் அப்படின்னு அர்த்தம். இங்க நால் தடம் புயத்து அன்னலார். அன்னலாருங்கிறது அது ஒரு ஆறு விகுதி, மரியாதை விகுதி போட்டு அன்னலார் அப்படின்னு வருது. எப்படி சிவபெருமான் சிவபெருமானார், சங்கரன் சங்கரனார் அப்படின்லாம் வரும், அது மாதிரி இங்கே அண்ணல் அன்னலார். நால் தடம் புயத்து அன்னலார். இறைவனுக்கு பல கைகள் உண்டு. பொதுவாக எல்லா கடவுளர்களுக்கும் நாலு கைகளோட சொல்லுவோம், ஆனால் சிவபெருமானுக்கு எட்டு கைகளும் உண்டு. அது பாட்டில் பார்த்துருக்கோம், கண்கால் காண்மீன்களும் கடல் நஞ்சுண்ட கண்ணந்தனை எண்டோல் வீசி நின்றாடும் பிராந்தனை அப்படின்னு அதில் வரும். எட்டு தோல் உண்டு சிவபெருமானுக்கு. என் புயம், புயம் அப்படிங்கிறது புஜம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் புயம்னு வர்றது. புஜம் அப்படின்னாக்க நம்மளுடைய தோல், தோல்னாக்க ஷோல்டர்னு அப்படி எடுத்துக்கூடாது, நம்மளுடைய அப்பர் ராம், இந்த தோல் பட்டையிலேருந்து முழங்கைக்கு அடுப்பில் இருக்க அந்த பகுதி இருக்கு, அதுக்கு புஜம்னு பேர். இந்த பைசப்ஸ் எல்லாம் இருக்கே அந்த இடம் புஜம். அப்படி நான்கு தடம் புயம், தடம்னா பெருசு, நான்கு பெரிய வலிய புஜங்களை உடைய அன்னலாராகிய சிவபெருமான் மறுவு நல்லாறு போற்றும் அப்பதிகம். மறுவுதல் அப்படின்னாக்க பொருந்தி இருக்கிறது, உரைகின்ற சிவபெருமான் உரைகின்ற எழுந்தருளி இருக்கின்ற. நல்லாறு போற்றும், திருநள்ளாற்றை புகழ்கின்ற துதிக்கின்ற. அப்பதிகம் அந்த பதிகமான போகம் ஆர்த்த பூண்மலையால் வந்து நேர்ந்துள்ளதால். போகம் ஆர்த்த பூண்மலையால் அப்படிங்கிறது அந்த பதிகத்தில் ஆரம்பிக்கிற ஃப்ரேஸ். இது அதுதான் பார்க்க போகிறோம் பதிகத்தை. இந்த பதிகம் வந்து நேர்ந்துள்ளது ஆள். இந்த ஆள் அப்படிங்கிறது தமிழில் அசைச்சொல் அப்படிம்ப. சில பாடல்களில் சில இடங்களில் இது மாதிரி ஒரு ஃபில்லர் சவுண்டு வரும், அப்படி வர்ற ஃபில்லர் சவுண்டு ஆள். அதுக்கு பொருள் கிடையாது தனியாக, அது இல்லாட்டாலும் அதே பொருள் தான். அப்படி அவர் திருநீர் திகழ்கின்ற வளமிக்க கையால் அப்படி ஒரு சுவடியை எடுத்ததும் அந்த சிவபெருமான் உரைகின்ற திருநள்ளாற்றை போற்றுகின்ற பதிகமான போகமார்த்த பூன்மலையாள் அப்படிங்கிற ஏடு அவர் கைக்கு வந்து சேர்ந்தது. இது அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்தாப்புல இப்போ நம்ம பதிக பாட்டுக்கு போகிறோம். அப்படி எந்த போகமார்த்த பூண்மலையாளுங்கிற பதிகம் அவர் கைக்கு வந்தது. நம்ம அதுக்கப்புறமா பெரிய பிராணத்தில் என்ன நடந்ததுலாம் சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போகமார்த்த பூண்மலையாளுங்கிற பதிகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது திருநள்ளாற்றில் பாடினது. திருநள்ளாறு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது அந்த காரைக்கால் பக்கத்தில் இருக்குங்க திருநள்ளாறு. இன்னைக்கு அதுக்கு ரொம்ப எல்லா தமிழ்நாட்டில் பலருக்கும் தெரிஞ்ச இடம் அது. ஏன்னா எல்லாரும் இந்த ஜோசியர்கள்ட்ட போய் உனக்கு சனி இங்கே இருக்குது, சனி அங்கே இருக்குது, உனக்கு இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, போய் பரிகாரம் பண்ணு அப்படின்னு உடனே எல்லாரும் காரை வச்சுன்னு பஸ்லேயோ கார்லேயோ ரயிலையோ எப்படியோ வந்து அந்த கோயிலில் இருக்கிற சனீஸ்வரன் சன்னிதியில் போய் சனியை வழிபட்டுட்டு யூட்டர் எடுத்துன்னு வந்துடுறேன். உள்ளுக்குள்ளே சிவபெருமான் இருக்கார் தர்பாரண்யேஸ்வரர், பலரும் அங்கே போகிறது இல்லை. கியூவெல்லாம் இந்த சனி சந்நிதியில் தான். எது சொல்ல வேணா அந்த ஸ்தலத்தில் சனி சிவபெருமான வழிபட்ட ஸ்தலம் அது. நவகிரக ஸ்தலம்னு போகிறாலே அந்த ஸ்தலங்கள் எல்லாமே அந்தந்த ஊரில் அந்தந்த கிரகம் சிவபெருமான வழிபட்டு உயர்ந்தது. அதனால தான் அது அந்த இது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் போய் சிவபெருமான வழிபடுறதுக்கு மேலே அந்த நவகிரகத்தையே வழிபட்டுட்டு வந்துடுறோம். அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்லாறு அப்படிங்கிறது இப்போ அதுவும் இந்த ஆறு அப்படின்னு வந்துடுற எல்லாமே மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுறது. இடையாறு அப்படின்னாக்க இடையார் அப்படின்னு இடை நயிரை போட்டு முடிச்சிடுறேன். அடையாட்டு அப்படின்னாக்க அடையார் அப்படின்னு இடை நெயிர போட்டு முடிச்சிடுற, அதெல்லாம் தப்பு. அது மாதிரி நல்லாறு அது திருநள்ளார் அப்படின்னு சின்ன இற போட்டு பஸ் போர்டுலாம் பார்க்கலாம், அதெல்லாம் பிழை. திருநள்ளாறு முதல் பாட்டை பார்ப்போம். இந்த பாட்டு நம்ம இந்த நீங்கள் சில பேர் பாராயணம் பண்ணக்கூடிய பதிகங்களில் ஒரு பதிகமாக இருக்கும், இந்த இடர் களையும் பதிகங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பேன். அதில் திருநெடுங்களம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது திருச்சிராப்பள்ளி பக்கத்தில், மறையுடையாய் தோளுடையாய் அப்படின்னு ஆரம்பிங்க அந்த பதிகம். நம்ம அதை டிஸ்கஷனில் அதை பார்க்கல, ஆனால் சில பேர் பாராயணம் பண்ணுவேல் அதனால் சொல்கிறேன். அந்த பதிகம் இந்த பதிகம்லாம் ஒரே பாடல் அமைப்பு, அதான் மேலே சந்தம் கொடுத்துருக்கேன். தானதனா தானதனா தானன தானதனா அப்படிங்கிற சந்தம். இந்த தானதரா அப்படிங்கிற இடத்துல வந்து தான தான அப்படின்னு வரும். போகமார்த்த பூண்மலையாள் தன்னோடும் பொன் அகலம், பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்ற அண்ணல் பரமேட்டி, ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல், நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. அதனால் இந்த தானதனான்னு இந்த கட்சியில் வர்றது இல்லையா, அது வந்து தனதானா அப்படின்லாம் கூட வரும். இதெல்லாம் இசைப்பாடல்கள், அதனால் அவர் பாடியிருப்பார். இந்த பாட்டுக்கு தகுந்தபடி தாளத்து தகுந்தபடி வார்த்தைகள்லாம் இருக்கும். இந்த போகம் அப்படிங்கிறது தமிழில் முதல்ல வந்து பா கிடையாது, பா சொல்லுவோம். அதனால் போகமார்த்தன்னு சில சமயம் பாடலாம், அதுவும் சரிதான். அதேமாரி பாகம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் பாகம் அப்படின்னு தான் பெரும்பாலும் வரும். உதுவார் பாடுறப்ப நீங்கள் கேட்கலாம், பேச்சில் பாகம் போகம்லாம் சொல்கிறோம், ஆனால் ஒதுவார்கள் பாடுறப்போ பெரும்பாலும் அவர்கள் அந்த பழைய தமிழ் உச்சரிப்பு படி தான் பாடுவார். போகம் ஆர்த்த பூண்மலையாள் தன்னோடும் பொன் அகலம், பாகம் ஆர்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி, ஆகம் ஆர்த்த தோல் உடையன் கோவண ஆடையின் மேல், நாகம் ஆர்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த பாட்டில் சம்பந்தர் என்ன சொல்றார், இது மாதிரி சிவபெருமான் இந்த முதல் 3.5 அடிகள் சிவபெருமானுடைய வர்ணனை, அப்படிப்பட்ட சிவபெருமான் மேயது நல்லாரே, அந்த சிவபெருமான் விரும்பி உரைகின்ற ஸ்தலம் திருநள்ளாறு அப்படிங்கிறார். அதனால் இந்த பதிகம் முழுக்க சிவபெருமான் மேயது நல்லாரே அப்படின்னு தான் போகும். இப்போ இதில் இருக்கிற வார்த்தைகளை பார்ப்போம். போகம் ஆர்த்த பூண்முலையாள் அப்படின்னாக்கா அது உமாதேவியை குறிக்கிற வார்த்தை. பூண் அப்படின்னாக்க ஆபரணம் இல்லையா, இப்போ நம்ம கழுத்தில் சங்கிலி போட்டுக்கிறோம், வடம் போட்டுக்கிறோம், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அணிகலன்கள், அதனால் அலங்கரிக்கப்பட்ட முலையை உடையவள் பூண் முலையாள். பூண்களை அணிந்த முலையை உடையவள் உமாதேவியார். அது எப்பேற்பட்ட முலை, போகமார்த்த பூண்முலை. அது போகம்னாக்க அனுபவங்கள் இல்லையா, நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே. பொதுவாக போகம் அப்படின்னாக்க இன்பங்களை தான் சொல்லுவோம், ஆனால் இன்பமோ துன்பமோ நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே போகம்தான். ஆர்த்த அப்படின்னாக்க ஆறுதல் அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு, பொருந்துதல் உண்ணுதல் அப்படின்லாம் உண்டு, நிறைதல் அப்படின்லாம். ஆர்த்தல் அப்படின்னாக்க கட்டுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுமாரி உண்ணுதல்ங்கிறதுலேருந்து உண்பித்தல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. உண்ணுதல் உண்பித்தல் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆறுதல் ஆர்த்தல் செய்வினை செயப்பாட்டு வினை அப்படிலாம் சொல்கிறோமே, தன்வினை பிற வினை அப்படின்லாம். ஸோ ஆறுதல்ங்கிறது தன்வினை, ஆர்த்தல்ங்கிறது பிற வினை அப்படின்னு இருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, இந்த போகம் ஆர்த்த பூண்முலையாள் அப்படின்னாக்க இந்த போகங்கள் நிறைந்த முலையை உடையவள். எல்லாம் சிம்பாலிசம் தானே, நம்ம இறைவனுடைய உருவம், அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸை குணங்களை தன்மைகளை விளக்கிறதுக்காக இருக்கிற குறியீடுகள் எல்லாம். அதனால் அந்த முலை அப்படிங்கிறது இங்கே அது நமக்கு போகத்தை ஊட்டுவதாக இருக்கிறது, அது அதுதான் அந்த முலையுடைய குறியீடு அப்படின்னு விளக்க தத்துவ விளக்கங்கள்லாம் சொல்கிறேன். இல்லை போகம் ஆர்ந்த அப்படின்னு நம்ம அது வந்து எதுகைக்காக போகமார்த்த பாகமார்த்த ஆகமார்த்த நாகமார்த்தங்கிறதுனால போகம் ஆர்ந்த அப்படிங்கிறது கூட ஓசைக்காக போகமார்த்த அப்படின்னு வலித்தல் விகாரம் பெற்று வந்திருக்கலாம். இது என்னுடைய கருத்து. அப்படியாக இந்த போகங்கள் நிறைந்திருக்கிற ஆபரணங்கள் அணிந்த முலையுடைய உமாதேவியை உமாதேவியோடும் தன்னோடும் அப்படின்னா உமாதேவியோடும் பொன் அகலம் பாகம் ஆர்த்த சிவபெருமானுடைய தன்மையை சொல்றா இருப்போம். இது வரைக்கும் உமாதேவியோட வர்ணனை, அப்புறமா பொன் அகலம் பாகம் ஆர்த்த. பொன் அப்படின்னாக்க தங்கம்னு அழகு மட்டும், தங்கம்னு மட்டும் அர்த்தம் இல்லை, அழகுன்னு அர்த்தம் இல்லையா. இந்த மாதிரி அழகுக்கும் பொன் அப்படின்பா. அதனால பொன் அகலம், அகலம் அப்படின்னாக்க மார்பு, அகலம்னா விட்த் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல அகலம்ங்கிறது மார்பு. பொன் அகலம் அழகிய மார்பில் பாகம் ஆர்த்த ஒரு பாகமாக வைத்திருக்கின்ற இல்லை சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராக இருக்கார் இல்லையா. அப்போ இந்த அழகிய போகங்கள் நிறைந்த ஆபரணங்கள் நிறைந்த முலையுடைய உமாதேவியோடு அவளை தன்னுடைய அழகிய மார்பில் பாகமார்த்த ஒரு பாகமாக வைத்திருக்கிற சிவபெருமான். வேற அட்ரிபியூட்ஸ் என்ன? பைங்கண் வெள்ளேற்று அண்ணல். அந்த அண்ணல் கிட்ட விருஷபம் இருக்கு. அது எப்படிப்பட்ட விருஷபம்? பைங்கண் வெள்ளேறு. ஏறு அப்படின்னாக்க விருஷபம், வெள்ளேறு அப்படின்னா வெள்ளையா இருக்கிற விருஷபம். அது சிவபெருமான் இருக்கிற விருஷபம் வெள்ளை வெளையர்னு இருக்கும். அது பைங்கண், பைமை அப்படின்னா பசுமை, இளமை அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. கண் அப்படின்னா அதோட கண், அதனால பசிய கண் அப்படின்னு விளக்கத்தில் கொடுத்துட்ற. அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்க அது அழகான கண்ணுடைய இளம் ஏறு. அது சிவபெருமான் இருக்கிறது எல்லாமே இளமையா இருக்கக்கூடியது. அது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சிவபெருமான் காலத்தை கடந்தவன், அதனால அவனுக்கு மூப்பு கிடையாது, என்றும் இளமையோடு இருப்பவன். அதனால அவன் மேல பொறிஞ்சிருக்கிற எல்லாமே இளமையோடு இருக்கும். அவனுடைய விருஷபம் இளமை மிக்க இளமையான எருது, அவன் மேல இருக்கிற பாம்பு இளம் பாம்பு, அவன் தலையில சூடியிருக்கிற சந்திரன் இளம் சந்திரன், அப்படியாக எல்லாமே இளமையோடு இருக்கும். அதனால இந்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் அப்படி இளமை பொருந்திய வெள்ளையான ரிஷபத்தை உடைய அண்ணல். முன்னாடி பார்த்தோம் அண்ணலார்னு அந்த பெரிய புராண பாட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே அர்த்தம் தான் இங்கேயும், தலைவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பரமேட்டி. பரமேட்டி அப்படின்னாக்க பரமன் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக, மேலானவன். இது பரமேஷ்டி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை பரமேஷ்டின் அப்படின்னு. அந்த பரமேஷ்டின் அப்படிங்கிறது தமிழில் இஷு வந்து ஈட்டாக மாறிடும். பரமேட்டி அப்படின்னு வருது தமிழில். எப்படி கஷ்டம் அப்படிங்கிறது கட்டம், நஷ்டம்ங்கிறது நட்டம் அப்படின்லாம் வருதோ, அது மாதிரி பரமேஷ்டின் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் பரமேட்டி அப்படின்னு வருது. அதனால் மேலானவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் மேலானவன் அவன், அவனுக்கு மேலே யாரும் கிடையாது. பரம்பொருள் ஆகம் ஆர்த்த தோல் உடையன். ஆகம் அப்படின்னாக்க உடம்பு, திருமேனி. ஆர்த்தல்னா சொல்ல முன்னாடி பார்த்துருக்கோம், கட்டுதல் அணிதல் அப்படிங்கிற மாதிரிலாம். தோல் உடையன், அவன் தோலை அணிந்திருக்கிறான், அது நமக்கு தெரியும். அதாவது அறையில் புலித்தோல் அணிந்திருக்கிறான், மான் தோல் அணிவான், மேலே யானைத்தோலும் பத்தின்ருக்கான், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால ஆகம் ஆர்த்த தோல் உடையன், தன் திருமேனியில் தோலை அணிந்தவர், அது இடுப்பில் புலித்தோலை கட்டின்னு இருக்கான். கோவண ஆடையின் மேல், அவன் இடுப்பில் கோவணம் கட்டின்னு இருக்கான், அதுவும் நமக்கு தெரியும். அது திருவாசகத்தில் அதோட தத்துவ விளக்கங்கள்லாம் இருக்குது. அவன் என்ன கோவணம் கட்டின்னு, திருச்சாயல் இது மாதிரி பல விஷயங்களுக்கு தத்துவ விளக்கங்கள்லாம் இருக்குது திருவாசகத்தில். அப்படி இறைவன் கோவணம் கட்டின்னு அந்த கோவண ஆடையின் மேலே நாகமார்த்த நம்பெருமான், அது இடுப்பில் பாம்பை கட்டின்னு அது நமக்கு தெரியும். சிவபெருமான் அறையில் ஒரு பாம்பை அரை நானாக கட்டி கொண்டு இருக்கிறார். அதான் கோவண ஆடையின் மேல் கோவனை கட்டின்னு, கோவணத்தை கட்டின்ட்டு அது மேலே பாம்பை கட்டின்னு நாகமார்த்த நம்பெருமான், பாம்பை கட்டி கொண்டு இருக்கிற நம் பெருமானைய சிவபெருமான் மேயது விரும்பி உரைகின்ற ஸ்தலமானது நள்ளாறே, சிறு நள்ளாறு ஆகும். அதனால் இந்த பாட்டில் அவர் என்ன சொல்றார், இந்த நமக்கு போகங்கள் நிறைந்திருக்கிற, நமக்கு போகங்களை ஊட்டுகின்ற திருமுலையுடைய உமாதேவியை ஒரு பாகமாக தன்னோட உடம்புல வச்சுட்டுருக்கான். அவன் விருஷப வாகனன், அவன் பரமேட்டி, அவன் தான் எல்லாத்துக்கும் மேலான பரம்பொருள். அவன் உடம்புல தோலை அணிந்து புள்ளித்தோல் கட்டியிருக்கான், கோவணம் கட்டியிருக்கான், அறையில் பாம்பு கட்டியிருக்கான் அப்படின்னு இறைவனுடைய அடையாளங்களெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட சிவபெருமான் அவன் நம் பெருமான், அவன் தான் நமக்கெல்லாம் பெருமான். அப்படிப்பட்ட நம் கடவுளாகிய சிவபெருமான் உரைகின்ற இடம் திருநள்ளாறு ஆகும் அப்படின்னு இந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். இரண்டாம் பாட்டுக்கு போவோம். தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணுமோர் பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏழு கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நள்ளாரே. இல்ல இந்த பாட்டிலையும் முதல் பாட்டு மாதிரிதான் வர்ற அப்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ் எல்லாம் இறைவனுடைய குணங்களை சொல்றது, சிவபெருமான வர்ணிக்கிற வார்த்தைகள் எல்லாம் வர்ணிச்சு அப்படிப்பட்ட அவனுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லி அந்த சிவபெருமான் இருக்கிறது திருநள்ளாறு அப்படிங்கிறது. தோடுடைய காதுடையன் அப்படின்னா காதுல தோடு அணிந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். தோடு அணிந்த காதை உடையவன் சிவபெருமான். அது என்ன? அது முன்னாடி பார்த்துருக்கோம், முதல் பாட்டிலே பார்த்துருக்கோம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மத்தி சூடிங்கிற பாட்டிலே பார்த்துருக்கோம். அங்க தோடுடைய செவியன் அப்படிங்கிறார், இங்க தோடுடைய காதுடையன் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு காதுல தோடு அணிந்திருக்கிறான், தோல் உடையன் தோலை அணிந்திருக்கிறான், அது நமக்கு தெரியும் இல்லையா. தோல் உடையன்னா தோலை உடையாக அணிந்த உடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல தோலை உடையவன் பொதுவாக எடுத்துக்கலாம். அது புலித்தோல் அணிஞ்சிருக்கிறான். தொலையா பீடுடைய போர்விடையன், தொலைதல் அப்படின்னாக்க இல்லாம போறது, குறைஞ்சு போறது, அழிந்து போறதுன்னு அர்த்தம் இல்லையா. நம்ம சொல்றோமே எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு திட்டுறோமே, அப்படின்னா எங்கேயாவது போய் ஒழிஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி. தொலைதல்னா அழிதல், குறைதல், அழிதல், இல்லாம போறது, காணாம போறது, அது மாதிரி. தொலையா பீடு, பீடு அப்படின்னாக்க பெருமை புகழ் அப்படின்லாம் அர்த்தம். தொலையா பீடு உடைய அப்படின்னா அழியாத புகழ் உடைய போர் விடையன். விடைனா விஷபம், போர் விடைனா போர் செய்யத்தக்க வலிமை உடைய, போர் செய்கின்ற வலிமை மிக்க விஷபம், அதை வாகனமாக உடையவன் போர் விடையன். இந்த தொலையா பீடு உடைய அப்படிங்கிறத நம்ம விஷபத்துக்கும் எடுத்துக்கலாம், அழியாத புகழுடைய விஷபம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அழியாத புகழுடைய சிவபெருமான் அவன் போர்விடையை வாகனமாக உடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இந்த பொயிட்ரியில் சில சமயம் அப்ஜெக்டிவ் வந்து எங்கே எப்படி சேர்த்து பொருள் கொண்டு நம்ம நமக்கு இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, எது பொருந்துமோ அதை எடுத்துக்கணும். இந்த இடத்துல ரெண்டுமே பொருந்தும், ஏன்னா அந்த விஷபமும் ரொம்ப பெருமை உடையது இல்லையா. அண்ணல் அரண் முரண் ஏறும்னு சுண்ணவன் சந்தன சாந்தம்ங்கிற பாட்டில் பார்த்துருக்கோம், திருநாவுக்கரசர் தேவாரத்தில். அது அந்த விஷபமானது அடியவர்களுக்கு அரணாக இருக்கும், அடியவர்களை கெடுதல் பண்ணுறவர்களுக்கு முரணாக இருக்கும் இல்லையா. அது யாரோட போர் செய்யும்? அடியவர்களுக்கு யார் கெடுதல் செய்கிறார்களோ அவர்களோட போர் செய்யும். அப்படி அப்படிப்பட்ட விஷபத்தை உடையவன். பெண்ணும் ஓர் பால் உடையன். ஓர் பால் அப்படின்னாக்க ஒரு பக்கம், பால் அப்படின்னாக்க பக்கம்னு அர்த்தம். பல இடங்களில் பால் அப்படின்னா பசு வீட்டேந்து வர்ற பால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், மில்க்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பால் அப்படின்னாக்க சைடு அப்படின்னு அர்த்தம். ஒன் ஓர் பால்ல ஒரு சைடு, ஒன் சைடு. பெண்ணும் ஓர் பால் உடையன், பெண்ணை உமாதேவியை ஒரு பக்கத்தில் உடையவன் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரன் அர்த்தம். அது முன்னாடியே தோடுடைய காதுடையன் அப்படிங்கிறதுல ரெஃபரன்ஸ் வர்றது, இங்கே எக்ஸ்பிளிசிட்டா சொல்றார். பெண்ணும் ஓர் பால் உடையன், உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவன், ஏடு உடைய மேல் உலகோடு ஏழு கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான். ஏடு உடைய மேல் உலகு, ஏடு அப்படின்னாக்க இந்த இடத்துல லேயர் அப்படின்னு விளக்கம் கொடுக்குற உரையில், ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பூமி இருக்கு, பூமிக்கு மேல உலகங்கள் இருக்கு, பூமி கீழே உலகங்கள் இருக்கு இல்லையா. ஈரேழு லோகங்கள் அப்படின்னு சொல்றோமே, இந்த பூமிக்கு மேல இருக்கிற உலகங்கள்லாம் ஒவ்வொரு அடுக்கடுக்கா இருக்கு இல்லையா. அது மாதிரி பல அடுக்குகளை உடைய மேல் உலகம், அதோட ஏழு கடல் சூழ்ந்த நாடு, அது வந்து இந்த பூமி. கடல் சூழ்ந்த நாடுன்னாக்க இந்த பூமி. ஏழு கடல் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம், இந்த கடல்களில் ஏழு கடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஏழு கடல்களால் சூழப்பட்டது பூமண்டலம் அப்படிங்கிற காரணத்தினால ஏழு கடல் சூழ்ந்த நாடு அப்படிங்கிறார். அதனால ஏழுடைய மேலுலகோடு அந்த பல அடுக்குகளை உடைய வானுலகத்தோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடு இந்த பூமி. அதனால வானுலகம் மண் உலகம் இது ரெண்டுமே உடைய நம்பெருமான். இரு லோகமும் அவனுக்கு ஆட்சி புரிகிறானவன் இல்லையா, சர்வலோக நாயகனவன். அதனால வானுலகம் மண் உலகம் எல்லாத்துக்கும் அவன் தான் நான் தலைவன். அப்படிப்பட்ட நாடுடைய நம் பெருமான், நம் பெருமானாகிய சிவருமான் மேயது நள்ளாரே, அவன் உரைகின்றது திருநள்ளாறு ஆகும். அதாவது பட்ட நேரடியான பொருள் திருச்சிற்றம்பலம்.